அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன். சிரியாவின் கிழக்கு பகுதியில் அமெரிக்க தலைமையிலான கூட்டுப்படையினரால் நடத்தப்பட்டதாக நம்பப்படும் விமான தாக்குதலில் சிரிய நாட்டு அரசப்படையினர் படையைச் சேர்ந்தவர்கள் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். டில் அர்ஜோன் மாகாணத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை சிரிய அரசாங்கம் கண்டித்துள்ள நிலையில் அதனை அப்பட்டமான ஆக்கிரமிப்பு என்றும் வர்ணித்துள்ளது. ஆனால் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் பகுதியிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சிரிய இராணுவ தளம் மீது தமது ஜெட் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அமெரிக்க தலைமையிலான கூட்டுப்படையினர் மறுத்துள்ளனர்.
சிரியாவில் IS அமைப்பினரின் வருவாய் ஆதாரங்களை ஒழிக்க சர்வதேச சமூகம் முயன்று வருகிறது. அந்த பயங்கரவாத அமைப்பிற்கு மாதத்திற்கு $80 லட்சம் வருவாய் வருவதாக புதிய ஆய்வு ஒன்று மதிப்பிட்டுள்ளது. பிரிட்டிஷ் நிறுவனமான IHS நடத்திய ஆய்வில் IS அமைப்பின் வருவாயில் பாதியளவு அது கட்டுப்படுத்தும் பகுதிகளில் விதிக்கப்படும் வரியிலிருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழோசை.
உலக வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தும் நோக்கிலான உடன்பாடு ஒன்றை எட்டுவதற்காக 195 நாடுகளைச் சேர்ந்த பேச்சுவார்த்தையாளர்கள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். சுற்றுச்சூழல் பாதிப்பு மூலம் பேரழிவு ஏற்படுவதற்கான தருணம் வந்துவிட்டதாக இந்த அமர்வின் ஆரம்பத்தில் பேசிய ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பான்கின் மூன் எச்சரித்தார். வியாழக்கிழமைக்குள் இறுதி தீர்வை எட்டுவதற்கான அமைச்சர்களுக்கான ஒரு கடுமையான கால அட்டவணையை பிரான்ஸ் வெளிவிவகார அமைச்சர் லோரா ஃபோபியஸ் கோடிட்டு காட்டினார்.
Ce matin s'ouvre pour la COP21 la semaine de l'espoir.
இவ்விவகாரம் தொடர்பில் வரைவு உடன்பாடு கடந்த வாரம் எட்டப்பட்ட நிலையில் அதில் முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன.
பிரான்சில் ஞாயிறன்று நடந்த பிராந்திய தேர்தலில் தேசிய முன்னணி கட்சி வெற்றி பெற்ற பிறகு பேசிய அந்த கட்சியின் தலைவர் மரீன் லிபென், இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கு எதிராக சண்டையிடுவதும் பிரெஞ்சு பணியாளர்களுக்கு ஆதரவளிப்பது போன்ற கொள்கைகளிலிருந்து தமது கட்சி வலுவாது என்று தெரிவித்துள்ளார். முதல் கட்ட வாக்குப்பதிவில் வெற்றி பெற்றுள்ள தேசிய முன்னணி அடுத்த கட்ட வாக்குப்பதிவுகளிலும் வெற்றி பெறாமல் தடுப்பதற்காக மற்ற கட்சிகள் கூட்டணி சேர வேண்டுமென மத்தியில் ஆளும் சோசலிச கட்சி அழைப்பு விடுத்துள்ளது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஏமன் அரசாங்கமும் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களும் சமாதான பேச்சுவார்த்தைகளில் இம்மாதம் பங்கு பெற்ற இணங்கியுள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தை December 15 சுவிட்சர்லாந்தில் ஆரம்பமாகும் என ஏமனுக்கான ஐநாவின் விசேட பிரதிநிதி இஸ்மாயில் அவுட் ஷீக் ஹமத் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையுடன் தற்காலிக சமாதான உடன்படிக்கை ஒன்றுக்கு செல்ல தயாராக இருப்பதாக ஏமன் அதிபர் மன்சூர் ஹாதி தன்னிடம் தெரிவித்ததாகவும் அவர் மேலும் கூறினார். அதிபர் ஹாதி நாடு கடந்து சவுதி அரேபியாவில் வாழ்ந்து வந்த நிலையில் சமீபத்தில் ஏமனின் தென்துறைமுக நகரான ஹேடேனுக்கு திரும்பினார்.
அடுத்த ஆண்டு உலக அளவில் நடக்கக்கூடிய மிக பெரும் மனிதநேய நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக 2000 கோடி உதவி நிதி தேவைப்படும் என ஐநா மன்றம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஆண்டுதோறும் ஐநா விடுக்கும் இந்த வேண்டுகோளில் கிடைக்கும் பணத்தில் சிரியாவில் நடக்கும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கானவர்களுக்கு உதவுவதற்கு 800 கோடி செலவிடப்படும். சிரியாவிலிருந்து மில்லியன் கணக்கானவர்கள் உயிரை பணையும் வைத்து மத்திய தரைக்கடல் வழியாக ஐரோப்பாவிற்கு குடியேறிகளாக வரும் பின்னணியில் ஐநாவின் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
வெனிசுவேலாவில் நடந்து முடிந்த தேர்தலில் அந்நாட்டு எதிர்க்கட்சி கூட்டணியான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அபார வெற்றி பெற்றுள்ளது.
இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் 965,000 பேர் அகதிகளாகவும் அகதி தஞ்சம் கோருபவர்களாகவும் பதிவு செய்துள்ளதாக ஜெர்மனி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் அதிகமான தொகையாகும். இதை மிகவும் உயர்வான தொகை என வர்ணித்துள்ள ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர், என்றாலும் இவ்வாறு புதிதாக நாட்டினுள் வருபவர்களின் எண்ணிக்கை கடந்த 1 அல்லது 2
வாரங்களில்
குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளதாக தெரிவித்தார்.
தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.